ஓம் சாந்தி. ஜூலை 8, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த ஒன்று கூடலில் அமர்ந்திருக்கும் பொழுது புறநோக்குடையவர் ஆகாதீர்கள். தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், வியாபாரம் போன்றவற்றை நினைவு செய்வதனால் நீங்கள் சூழலில் தடைகளை உருவாக்குகின்றீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களின் எந்த ஆன்மீக அபியாசத்தின் சிறப்பியல்பை மனிதர்களால் கொண்டிருக்க முடியாதுள்ளது? பதில்: உங்கள் ஆன்மீக அபியாசம் புத்திக்குரியது. நீங்கள் காதலிகளாகி உங்கள் அன்பிற்கினியவரை நினைவு செய்வதே அதன் சிறப்பியல்பாகும். இது கீதையில் மன்மனபவ் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மக்களுக்கு தமது பரமாத்மாவான அன்பிற்கினியவரை தெரியாததால் அவர்களால் எவ்வாறு இந்த அபியாசத்தை மேற்கொள்ள முடியும்? எவ்வாறு பௌதிக அபியாசத்தை செய்வது என அவர்கள் ஒருவருக்கொருவர் கற்பிக்கின்றனர். ஓம் சாந்தி. இங்கே அமர்ந்திருக்கின்ற குழந்தைகள் தியானத்தை வழிநடத்துபவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குழந்தைகளான நீங்களும் புரிந்து கொள்வதுடன் தந்தையும் புரிந்து கொள்கின்றார். அவர்கள் நினைவு யாத்திரை என்ற அபியாசத்தை நடத்துகிறார்கள். எதனையும் வார்த்தைகளில் கூற வேண்டும் என்ற அவசியமில்லை. இது யாரை நினைவு செய்தலாகும்? பரம்பிதா பரமாத்மா ஷிவ் பாபாவை நினைவு செய்வதாகும். நாங்கள் நினைவு யாத்திரையில் இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு அவரது நினைவில் நிலைத்திருக்கின்றோமோ அதற்கு ஏற்ப எங்கள் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு பாவ செயல்களை வெற்றி கொண்டவர்கள் ஆகுவோம். இது ஆத்மாக்களுக்கான அபியாசம், சரீரங்களுக்கு உரியதல்ல. பாரதத்தில் மக்கள் கற்பிக்கின்ற அபியாசங்கள் அனைத்தும் பௌதிகமானவை. ஆனால் இது ஆன்மீக அபியாசமாகும். குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவருக்கும் இந்த ஆன்மீக அபியாசம் தெரியாது. இந்த ஆன்மீக அபியாசம் கீதையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடவுளின் வாசகங்கள் கடவுளின் குழந்தைகளின் வாசகங்களும் ஆகும். நீங்கள் இப்பொழுது கடவுளான ஷிவ் பாபாவின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டல்: சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். தந்தை உங்களுக்கு அபியாசத்தை கற்பிக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் அதே அபியாசத்தையே கற்பிக்கின்றீர்கள். முன்னைய கல்பத்திலும் தந்தை கூறினார், உங்கள் தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். இதனை மீண்டும் மீண்டும் கூற வேண்டும் என்றில்லை. ஆனால் அவர் அதனை கூற வேண்டியுள்ளது. இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது உங்களில் எவரேனும் தொடர்ந்தும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அல்லது வியாபாரம் போன்றவற்றை தொடர்ந்தும் நினைவு செய்தால் நீங்கள் சூழலில் தடைகளை உருவாக்குகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதும், வேலையில் ஈடுபடும் பொழுதும், நடந்தும் உலாவியும் திரியும் பொழுதும், ஒரு காதலியும் அன்பிற்கினியவரும் ஒருவரை ஒருவர் தொடர்ந்தும் நினைத்து கொண்டிருப்பதைப் போல் நினைவில் நிலைத்திருங்கள். அவர்களின் நினைவு பௌதிகமானது, உங்கள் நினைவு ஆன்மீகமானது. பக்தி மார்க்கத்திலும் ஆத்மாக்கள் பரம்பிதா பரமாத்மாவான அன்பிற்கினியவரின் காதலிகளாகவே உள்ளனர். ஆனால் அவர்களுக்கு தமது அன்பிற்கினியவரையோ அல்லது தாங்கள் ஆத்மாக்கள் என்பதோ தெரியாது. அன்பிற்கினியவரான தந்தை வந்துள்ளார். ஆத்மாக்கள் பக்தி மார்க்கத்தில் காதலிகள் ஆகினார்கள். அது ஆத்மாக்கள், பரமாத்மா சார்ந்த விஷயமாகும். தந்தை தனிப்பட்ட முறையில் குழந்தைகளாகிய உங்களிடம் கூறுகின்றார், காதலிகளான நீங்கள் அன்பிற்கினியவரான என்னை நினைவு செய்து கூறுகின்றீர்கள், பாபா வாருங்கள், வந்து எங்களை துன்பத்திலிருந்து அகற்றி மீண்டும் உங்களுடன் அமைதி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இந்த மரண உலகமான துன்ப உலகம் இப்பொழுது அழிவடைய உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மரண உலகிற்கு மரணமும் அமரத்துவ உலகிற்கு வெற்றியும் கிட்டும். நீங்கள் இப்பொழுது பிராமண குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். ஆனால் அது உங்கள் மத்தியிலும் உங்கள் முயற்சிகளுக்கும் ஏற்ப வரிசை கிரமமாகவே இருக்கும். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது நரகவாசிகளில் இருந்து 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசிகளாக மாறுகின்றீர்கள் என்ற முழுமையான நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். ஒருவர் மரணிக்கும் பொழுது அவர் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என மக்கள் கூறுகின்றார்கள். ஆனால் எவ்வளவு காலத்திற்கு அவர் சொர்க்கவாசி ஆகியுள்ளார் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது சொர்க்கவாசி ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் இந்த நம்பிக்கையை கொண்டிருக்குமாறு உங்களை தூண்டுபவர் யார்? கீதையின் கடவுளே தூண்டுகின்றார். எவ்வாறாயினும் அவர் மாத்திரமே ஒரே ஒரு அசரீரியானவர் ஆவார். அசரீரியான ஒரே ஒருவரே அசரீரியானவர் என்று மக்களும் புரிந்து கொள்கிறார்கள். எனவே அவர் எவ்வாறு இங்கே வந்து எங்களுக்கு கற்பிப்பார்? தந்தையை அறியாததால் நாடகத்திற்கு ஏற்ப அவர்கள் தவறுதலாக ஸ்ரீகிருஷ்ணரின் பெயரை இட்டுள்ளார்கள். இந்த நேரத்தில் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் சிவனுக்கும் இடையில் நெருங்கிய உறவு முறை உள்ளது. சிவனின் பிறந்த நாள் சங்கமிகத்தில் இடம்பெறுகிறது. பின்னர் நாளை ஸ்ரீகிருஷ்ணரின் பிறந்த நாள் இருக்கும். சிவனின் பிறந்த நாள் இரவில் இடம்பெறுகிறது. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறந்த நாள் அதிகாலை விடியலிலும் இடம்பெறுகிறது. சிவனின் இரவு முடிவடையும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு இடம்பெறுகிறது. குழந்தைகளான உங்களால் மட்டுமே இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். இந்த ஒன்று கூடலில் அமர்ந்திருக்கின்ற எவருக்கும் புறநோக்குடையவர் ஆகுவதற்கான அனுமதி இல்லை என்பது நியதியாகும். தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். மக்கள் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். எவ்வாறாயினும் நாடகத்திற்கு ஏற்ப கல்புத்தி உடையவர்கள் எதனையும் சற்றும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் புரிந்து கொள்வார்களாயின் பிறருக்கும் கூறுவார்கள். இது கலியுகத்தின் இறுதி என்பதையோ தந்தை வரும்பொழுது ஆரம்பம் இருக்கும் என்பதையோ அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. மக்கள் கார் இருளில் இருக்கிறார்கள். கலியுகத்தில் இன்னமும் 40,000 ஆண்டுகள் உள்ளன என மக்கள் நம்புகிறார்கள். எல்லைக்கு உட்பட்ட தந்தை ஒருபொழுதும் தூய்மையாக்குபவராக இருக்க முடியாது என்று எல்லையற்ற தந்தை விளங்கப்படுத்துகின்றார். பலருக்கும் பாபு என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. முதியவர்களும் பாபு என்றோ அல்லது பிதாஜி என்றோ அழைக்கப்படுகிறார்கள். தூய்மையாக்குபவரும் ஞான கடலுமான ஒரே ஒருவரே ஆன்மீக பிதாஸ்ரீ தந்தையாவார். குழந்தைகள் தூய்மையாகுவதற்கு இந்த ஞானம் தேவையாகும். தண்ணீரில் நீராடுவதன் மூலம் எவராலும் தூய்மையாக முடியாது. ஷிவ் பாபா உங்கள் முன்னிலையில் இந்த சரீரத்தில் பிரவேசித்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் பிராமணர்களான உங்களுக்கு பிரம்மாவின் மூலமாக ராஜயோகம் கற்பிக்கின்றார். அவர்கள் கூறுகிறார்கள், அர்ஜுனனுடன் கடவுள் பேசுகின்றார். பிராமணர்களின் பெயரோ அல்லது சுவடோ இல்லை. பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை இடம்பெறுகிறது எனவும் விஷ்ணுவின் மூலமாக பராமரிப்பு இடம்பெறுகிறது எனவும் நினைவு கூறப்பட்டுள்ளது. பிரம்மாவின் மூலமாக மாத்திரமே ஸ்தாபனை நிகழும், விஷ்ணுவின் மூலமாகவோ சங்கரரின் மூலமாகவோ அல்ல. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விளக்கத்தை பெறுகின்றீர்கள். தந்தை இங்கே வரவேண்டி உள்ளது. எந்த ஓர் ஆத்மாவினாலும் வீடு திரும்ப முடியாது. இங்கு வருகின்ற ஒவ்வொருவரும் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளை கடந்து செல்லவே வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் முழு 84 பிறவிகளையும் எடுத்து 5,000 வருடங்கள் முழுவதும் பாகத்தை நடித்துள்ளார். ஆத்மா தாயின் கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது அதுவும் ஒரு பிறப்பாகவே கருதப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணரின் ஆத்மா கீழே வந்து தாயின் கர்ப்பப்பையில் பிரவேசிக்கின்ற கணத்திலிருந்து 5,000 வருடங்களில் 84 பிறவிகளுக்கான பாகங்களையும் அவர் நடிக்க வேண்டும். இவருக்குள் சிவன் அமர்ந்திருக்கும் பொழுதே நீங்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள். அதுபோன்றே ஸ்ரீகிருஷ்ணரின் ஆத்மா ஒரு கர்ப்பப்பையில் பிரவேசிக்கும் பொழுது அசைவு ஏற்படுகிறது. அந்த கணத்திலிருந்து 5,000 வருடங்களுக்கான கணக்கு ஆரம்பமாகிறது. இதில் ஏதும் வேறுபாடு இருந்தால் 5000 வருடங்களில் இருந்து அந்த அளவு குறைவாக இருக்கும். இந்த விஷயங்கள் மிகவும் சூட்சுமமானவையும் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவையும் ஆகும். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகுவதற்காக மீண்டும் ஒரு முறை இந்த ஞானத்தை எடுக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் கம்சனின் இந்த உலகிலிருந்து கிருஷ்ணரின் அந்த உலகிற்கு செல்கின்றீர்கள். தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். தந்தை கூறுகின்றார், மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். அவள் மிகவும் சிறந்த மகாரத்திகளையும் தோற்கடிக்கின்றாள். இந்த ஞானத்தை பெறும் பொழுது சில நேரங்களில் தீய சகுனங்கள் உள்ளன. சிலர் இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது வியப்படைந்து எனக்கு உரியவர்களாகி இந்த ஞானத்தை பேசுகிறார்கள். ஓஹோ மாயையே, அதன் பின்னர் அவர்கள் ஓடிவிடுகிறார்கள். பின்னர் அவர்கள் வருமானத்தை சம்பாதிப்பதில் தீய சகுனங்கள் ஏற்படுகின்றன. ராகு என்ற தீய சகுனத்தின் கிரணங்கள் அனைவர் மீதும் உள்ளன. இப்பொழுது உங்கள் மீது வியாழ திசை நிலவுகின்றது. பின்னர் முன்னேறி செல்லும் பொழுது சிலர் ராகு சகுனத்தின் கிரகணத்தை அனுபவம் செய்கிறார்கள். இதனாலேயே உலகிலுள்ள மகா அபாக்கியசாலிகளை பார்க்க வேண்டுமாயின் இங்கே அவர்களை பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் கூறுகின்றீர்கள், நான் சதா சந்தோஷம் என்ற ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுகிறேன். பாபா முன்னைய கல்பத்திலும் நான் உங்களிடமிருந்து இந்த ஆஸ்தியை பெற்றேன். நீங்கள் தந்தையிடம் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கின்றீர்கள். தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார், வெளியில் உள்ள உங்கள் நிலையங்களுக்கு இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு பலரும் வருவார்கள். இங்கு இது இந்திர சபையாகும். ஷிவ் பாபாவே இந்திரன், அவர் உங்கள் மீது இந்த ஞானத்தை பொழிகின்றார். ஆகையால் தூய்மையற்ற எவரும் இத்தகையதோர் ஒன்று கூடலுக்குள் வர முடியாது. விகாரத்தில் ஈடுபடுபவர்களை தம்முடன் இங்கே அழைத்து வர வேண்டாம் என்று வழிகாட்டிகளாகிய உங்கள் பிராமணர்களாகிய தேவதைகள் அனைவரிடமும் கூறப்பட்டுள்ளது. தவறினால் இருவருமே பொறுப்பாளிகள் ஆவார்கள். விகாரத்தில் ஈடுபடுகின்ற ஒருவரை எவரேனும் அழைத்து வந்தால் இருவருமே தம்மீது பெரும் கரையை பூசிக்கொள்வதனால் பின்னர் பெரும் தண்டனை இருக்கும். தேவதைகளான உங்களின் மீது பெரும் பொறுப்பு உள்ளது. மானசரோவரில் நீராடுவதனால் ஒருவர் தேவதை ஆகலாம் என்று கூறப்படுகிறது. உண்மையில் அது இந்த ஞானமென்ற மானசரோவர் ஆகும். பாபா ஒரு மனித சரீரத்தில் பிரவேசித்து இந்த ஞானத்தை பொழுகின்றார். அவர் ஞான கடலாவார். நீங்கள் நதிகளும் ஏரிகளும் ஆவீர்கள். ஞானக்கடல் இவருக்குள் அமர்ந்திருந்து குழந்தைகளான உங்களை சொர்க்கத்திற்கு செல்லும் தகுதியுடையவர்கள் ஆக்குகின்றார். சொர்க்கத்தில் அது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யமாகும். இதுவே இல்லறப்பாதையின் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் இருவருமே இந்த ஞான சிதையில் அமர்ந்து லக்ஷ்மி நாராயணன் ஆகுவோம். நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற விரும்புகின்றீர்கள். அரை கல்பத்திற்கு ஆத்மாக்கள் விரக்தியில் உள்ளனர். பாபா வந்து எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து எங்களை தூய்மையாக்குங்கள். தந்தை உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கின்றார். தேவர்களின் மீது நம்பிக்கையை கொண்டுள்ள பாரதவாசிகள் நிச்சயமாக 84 பிரிவுகளை எடுத்துள்ளார்கள். தேவர்களின் பக்தர்களுக்கு எவ்வாறு தந்தை வந்து 3 தர்மங்களையும் ஸ்தாபிக்கின்றார் என்று விளங்கப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அவர் பிராமண சூரிய சந்திரவம்ச தர்மங்களை ஸ்தாபிக்கின்றார். பின்னர் அரை கல்பத்திற்கு எந்த சமயங்களும் ஸ்தாபிக்கப்படுவதில்லை. பின்னர் மற்ற அரை கல்பத்திலேயே பல பிரிவுகளும் சமயங்களும் ஸ்தாபிக்கப்படுகின்றன. மறுபுறத்தில் அரை கல்பத்திற்கு ஒரே ஒரு தர்மம் மாத்திரமே ஸ்தாபிக்கப்படுகிறது. அதுவும் எதிர்காலத்திற்காக சங்கமயத்தில் ஸ்தாபிக்கப்படுகின்ற ஓர் ராஜ்யமாகும். மற்ற சமய ஸ்தாபகர்கள் அனைவரும் இப்பழைய உலகிலேயே தமது சொந்த சமயங்களை ஸ்தாபிக்கின்றார்கள். இங்கே தந்தை அரை கல்பத்திற்கு நீடிக்கக்கூடிய ஒரே ஒரு தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். வேறு எவருக்கும் இந்த சக்தி கிடையாது. தந்தை உங்களை தனக்குரியவராக்கி சூரிய சந்திர வம்சங்களை ஸ்தாபித்து மற்ற அனைத்தையும் அழிக்கின்றார். பின்னர் ஆத்மாக்கள் அனைவரும் மௌனத்திற்குள் செல்ல நீங்கள் சந்தோஷத்திற்குள் செல்கின்றீர்கள். அந்த நேரத்தில் கடவுளை நீங்கள் நினைவு செய்ய தேவை ஏற்படும் வகையில் எந்த துன்பமும் இருக்க முடியாது. உங்கள் புத்திகளில் இந்த ஞானம் உள்ளது. ஞான கடலான தந்தையே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரே ஒரு கடலானவரே உள்ளார். நீங்கள் உங்களை கடல்கள் என்று அழைக்க மாட்டீர்கள். நீங்கள் அவரது உதவியாளர்கள் ஆகுவதாலேயே நீங்கள் ஞான கங்கைகள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். மற்றது ஆற்று நீராகும். தந்தை கூறுகின்றார், ஞான கடலான எனது குழந்தைகளான நீங்களே காமச்சிதையில் அமர்ந்ததால் எரிக்கப்பட்டுள்ளீர்கள். அதாவது நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது என்னை நினைவு செய்வதனால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். இவ்வுலக சக்கரம் 5000 வருடங்களுக்கானது. எவருக்கும் இது தெரியாது. உலக சக்கரம் 4 சம பகுதிகளாக உள்ளது. 4 யுகங்கள் உள்ளன. இந்த சங்கம யுகமே நன்மை செய்யும் யுகமாகும். இது சங்கம யுகம், கும்பம் என்று அழைக்கப்படுகிறது. சங்கமம் என்றால் சந்திப்பு என்று அர்த்தமாகும். ஓர் ஆறு வந்து கடலோடு சங்கமிக்கின்றது. ஆத்மாக்கள் வந்து பரமாத்மாவை சந்திக்கிறார்கள். இதுவே ஒரு சந்திப்பு என்று அழைக்கப்படுகிறது. பரமாத்மாவுடனான ஆத்மாக்களின் சந்திப்பை இப்பொழுது நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் மத்தியிலும் நீங்கள் சந்தித்து கருத்தரங்குகளை நடத்துகின்றீர்கள். அதனை சந்திப்பு, அதாவது சங்கமம் என்று அழைக்க முடியாது. கடல் தனக்குரிய இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவர் இவரின் சரீரத்தில் இருக்கின்றார். இவரின் சரீரம் எங்குள்ளதோ அங்கே ஞான கடல் இருக்கின்றார். ஞான நதிகளாகி நீங்கள் உங்கள் மத்தியில் சந்திக்கின்றீர்கள். நதிகள் சிறிதாகவோ அல்லது பெரிதாகவோ இருக்கலாம். மக்கள் அங்கே நீராடுவதற்காக செல்கின்றார்கள். கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற நதிகள் உள்ளன. யமுனை நதிக்கரையில் உள்ள டெல்லியே சொர்க்கமாகும். டெல்லி தேவதைகளின் பூமியாக இருந்த பொழுது அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது என கூறப்படுகிறது. அதை ஸ்ரீகிருஷ்ணரின் ராஜ்யம் என்று சொல்ல முடியாது. ராதையும் கிருஷ்ணரும் தம்பதி ஆகியதன் பின்னரே அவர்களால் ஆட்சி செய்ய முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். மாயையின் புயல்கள் பல வரும். இது எல்லையற்ற குத்துச்சண்டையாகும். ஒவ்வொருவரும் 5 விகாரங்களுடன் யுத்தம் செய்கிறார்கள். நாங்கள் பாபாவை சதா நினைவு செய்ய விரும்புகின்றோம். ஆனால் மாயை எங்கள் புத்தியின் யோகத்தை துண்டிக்கின்றாள். கடவுள் ஒரு புறம் இழுக்க மாயை மறுபுறத்திலிருந்து உங்களை இழுக்கின்ற ஒரு நாடகத்தையும் அவர்கள் காட்டுகிறார்கள். அவர்கள் இதனை குறித்து ஒரு நாடகத்தை தயாரித்துள்ளார்கள். திரைப்படம் என்ற நாகரிகம் அண்மையில் உருவாகி உள்ளது. நாடகத்திற்கு ஏற்ப திரைப்படங்களின் உதாரணங்களை பயன்படுத்தி நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். ஒரு நாடகத்தில் மாற்றங்கள் இருக்கக்கூடும். இது அனாதியாக முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட அழியாத நாடகமாகும். முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டதே இடம்பெறுகிறது. இன்னார் இன்னார் மரணிக்கின்றார் என்றால் அவர் நாடகத்தில் அந்த அளவு பாகத்தை மாத்திரமே நடிக்க வேண்டியிருந்தது. ஆகையால் நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? இது நாடகத்தில் உள்ளது. அவர் ஷரீரத்திலிருந்து நீங்கிய பின்னர் அவரால் மீண்டும் அதற்குள் திரும்பவும் வர முடியாது. எனவே அழுவதனால் என்ன நன்மை உள்ளது? இந்த இடத்தின் பெயரே துன்ப உலகமாகும். சத்யுகத்தில் பற்றை வென்ற அரசர்கள் உள்ளார்கள். இதனை குறித்து ஒரு கதை உள்ளது. சத்யுகத்தில் பற்று என்ற கேள்விக்கு இடமே இல்லை. இங்கே மக்கள் ஒருவர் மீது ஒருவர் அதிகளவு பற்று கொண்டுள்ளனர். ஒருவரின் மரணத்தின் பொழுது ஒருவர் அழாதிருந்தால் மற்றவர்கள் அழுது அவரையும் அழச் செய்கிறார்கள். அதனால் அவர் தங்களை போன்று அனுதாபப்படுகின்றார் என்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். அவ்வாறு இல்லாதுவிட்டால் அவதூறு ஏற்படும். இவை அனைத்தும் பாரதத்திற்குரிய சம்பிரதாயங்கள். பாரதத்திலேயே சந்தோஷமும் உள்ளது, பாரதத்திலேயே பெருமளவு துன்பமும் உள்ளது. இறைவன் இறைவியர் பாரதத்தை ஆட்சி செய்தனர். பழைய சிலைகளை வெளிநாட்டவர் பெருமளவு சந்தோஷத்துடன் தம்முடன் எடுத்து செல்வது வழக்கமாகும். பழைய கால பொருட்களுக்கு பெருமளவு மதிப்பு உள்ளது. அனைவரிலும் அதி புராதனமானவரான சிவன் இங்கே வருகின்றார். அவர்கள் அவரை பெருமளவு வழிபடுகிறார்கள். இப்பொழுது ஷிவ் பாபா வந்துள்ளதால் அவரை நீங்கள் வழிபடுவதில்லை. அவர் வந்து சென்று விட்டதாலேயே அவர்கள் அவரை தொடர்ந்தும் வழிபடுகிறார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, உங்கள் புத்தியில் இந்த நாடகத்தின் ஞானத்தை வைத்திருந்து கவலையற்றவர்களாக இருங்கள். எதனை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஏனெனில் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டதே இடம்பெறுவதை நீங்கள் அறிவீர்கள். பற்றிலிருந்து விடுபடுங்கள். இரண்டு, நீங்கள் தந்தையிடமிருந்து வியாழ திசையை அனுபவம் செய்வதனால் ராகுவின் சகுனங்களின் கிரகணத்தால் பீடிக்கப்படாமல் இருப்பதில் கவனம் செலுத்துங்கள். தீய சகுனங்கள் எதுவும் இருப்பின் இந்த ஞானத்தை தானம் செய்வதனால் அவற்றை முடித்து விடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் சொந்த பதஷ்டத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஓர் உலக உபகாரியாக உலகின் பதட்டத்தை முடிப்பீர்களாக. நீங்கள் மற்றவர்களின் மீது அதிகம் கவனம் செலுத்தும் பொழுது உங்களுக்கே பதட்டத்தை உருவாக்கிக் கொள்கிறீர்கள். எனவே விரிவாக்கத்தை உருவாக்குவதற்கு பதில் சாரத்தில் நிலைத்திருந்து அதிக எண்ணிக்கையில் உள்ள எண்ணங்களை அமிழ்த்தி தரமான எண்ணங்களை உருவாக்குங்கள். அனைத்திற்கும் முதலில் உங்களின் சொந்த பதட்டத்தில் கவனம் செலுத்துங்கள். அப்பொழுது உங்களால் உலக உபகாரியாகி உலகிலுள்ள பல வகையான பதட்டங்களையும் முடிக்க முடியும். அனைத்திற்கும் முதலில் உங்களையே பாருங்கள். முதலில் சுய சேவை. நீங்கள் உங்களுக்கே சேவை செய்யும் பொழுது இயல்பாகவே மற்றவர்களுக்கும் சேவை இடம்பெறும். ஸ்லோகம். யோகத்தை அனுபவம் செய்வதற்கு திட சங்கல்பத்தின் சக்தியால் உங்களின் மனதை கட்டுப்படுத்துங்கள். அவ்யக்த இஷாரா. எரிமலை ஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் ஸ்தாபனைக்கு ஜுவாலா ரூபத்தில் ஒரு கருவி ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கு விநாசத்தின் ஜுவாலைகள் வெளிப்படும். ஒன்று திரட்டிய ஜுவாலா ரூப நினைவின் மூலம் உலக விநாசம் பணியை பூர்த்தி செய்யும். இதற்கு சகல நிலையங்களிலும் விசேஷமான யோக நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இடம்பெற வேண்டும். இவை விநாசத்தின் ஜுவாலைகளை கொழுந்துவிட்டு எரிய செய்யும். யோக தீயிலிருந்தே விநாச தீ ஆரம்பமாகும். இந்த ஜுவாலையால் அந்த ஜுவாலைகள் எரிய ஆரம்பிக்கும். ஓம் சாந்தி.